நமஸ்காரம். நாம் ஒவ்வொருவரும் பகவானை அடைவதற்கும் அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் குரு அதாவது ஆச்சாரியனுடைய உதவியை நாடுகிறோம். சிஷ்யர்களான நாம் எப்படி இருக்க வேண்டும், குருவான ஆச்சாரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் பல நூல்களில் கூறப்பட்டுள்ளது. நிறைய கற்றவராய், ஆச்சார அனுஷ்டானங்கள் மிகுந்தவராய், வைராக்கியம் உள்ளவராய் ஆச்சாரியன் இருக்க வேண்டும். அதேபோல ஆச்சாரியனிடத்தில் பக்தி இருப்பவராய், உலக விஷயங்களில் பற்று குறைந்து மேலும் மேலும் பிரம்மத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கவராய் சிஷ்யர்கள் இருக்க வேண்டும் என்று பொதுவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்ப நம்மில் சிலருக்கு ஒரு ஐயம் எழும், சந்தேகம் வரும், நாம இந்த ஆச்சாரியனை ஏற்கனவே பற்றி இருக்கிறோமே, அவர் இந்த சாஸ்திரங்கள் சொன்னபடிக்கு விதிமுறைகள் படி இருக்கிறவர் தானா, ஒருவேளை அவரே அப்படி இல்லாவிட்டால் என்னை கொண்டு போய் பெருமானிடத்தில் சேர்க்கறதுக்கு அவரால் முடியுமா, அதனால ஒருவேளை நான் இந்த ஆச்சாரியனை பற்றினதுல பயனே இல்லையோ, அவரே சுமாரா இருக்காரே அப்ப நமக்கேதான் நடக்குமா என்று சந்தேகம் வரும். அதனால ஆச்சாரியனை வேணா மாத்திக்கலாமா என்றும் தோணலாம். இப்ப இது வைணவர்கள் சைவர்கள் யாராக இருந்தாலும் நாம் எல்லாம் ஒரு ஆச்சாரிய புருஷரையோ மடாதிபதியையோ பற்றி இருக்கிறோம். இதில் இப்ப வைணவத்தில் ஆச்சாரியனிடத்துல பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்வது, சமாஷேணம் செய்துக்கிறதுங்கிற வழக்கத்திலும் இருக்கு. அந்த ஆச்சாரியர்கள் எப்படி இருக்கணும்னு பார்க்கும்போது, ஞானம் அனுட்டானமிவை நன்னாகவே உடையனான குரு என்று மனவாளனுகள் சொல்றார். ஞானமும் அனுஷ்டானமும் பூர்ணமா இருக்கணும், எக்காரணம் கொண்டும் பணத்தாசை இல்லாதவரா இருக்கணும், ரொம்ப வைராக்கியமா குடும்பத்திலே பற்றில்லாதவரா இருக்கணும். அப்படி இருக்கிற ஆச்சாரியனை பற்றினால் கண்டிப்பா பெருமாள் முக்தி கொடுப்பார் என்று பாசுரங்கள் இருக்கு. ஸ்ரீ வேதாந்த தேசிகனும் நியாச விம்சதி என்னும் பிரபந்தத்தினுடைய ஆரம்பத்தில் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னு தொடங்கி ஆச்சாரியர்கள் எவ்வளவு தூரம் நல்லவர்களா இருக்கணும், வைராக்கியசீலர்களா இருக்கணும் என்றெல்லாம் சொல்லியிருக்கார். அப்ப அப்படி இருக்கிறவர்களைத்தானே நம்ம பற்ற வேண்டும். நாம பார்த்தா அப்படியெல்லாம் உத்தரம் கிடைக்கலையே. நாம யாரை இப்ப ஏற்கனவே சமாசீனம் பண்ணிட்டு இருக்கோமோ அல்லது ஆரிடத்துல சரணம்னு புகுந்திருக்கோமோ அவர்களாரும் அப்படி இருக்கிறதா தெரியலையே என்று சந்தேகம் வரும். இதில் ஆச்சரியம் என்னன்னா, இப்படிப்பட்டவர்களைத்தான் ஆச்சாரியனா பற்றணும் அப்படின்னு சொல்ற அதே நூல் தான் இன்னொன்னு சொல்றது. ஆச்சாரியர்களிடத்தில் இருக்கிற தோஷத்தை குற்றத்தை நீ பார்க்க வேண்டாம் என்று அதுவே சொல்றது. இப்பேற்பட்ட ஆச்சாரியனை பற்றணும்னு சொல்றது மோட்சம் கிடைக்கிறதுக்கு, ஆனா ஆச்சாரியர்களிடத்துல குற்றம் இருந்தால் அதை நீ பார்க்க வேண்டான்னு சொல்றது. நம்ம இப்ப எதை எடுத்துக்கிறது, நமக்கு ஒரு அஜ்ஞானம் இருக்கு, அதாவது நமக்கும் தெரியாததுன்னு ஒண்ணு உண்டோ இல்லையோ, எது தெரியாத இருக்கணுமா, ஆச்சாரியனுக்கு எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அது நமக்கு தெரியாமலே இருக்கணுமா, நம்ம கண்ணுக்கு அது படவே கூடாது, அதை கண்டுகொள்ளாமலே இருந்துருவோம். சரி சுவாமி, அப்ப நான் மோட்சம் உணமே, அவர் குற்றவாளியா இருந்தா நான் போவேன், நான் அவர் எப்படி இருக்காருங்கிறத அவர்கிட்ட விட்டுடுவோம். அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்க வேண்டியது அவருடைய ஆச்சாரியனுடைய பொறுப்பு, அது என்னுடைய பொறுப்பு இல்லை. என் பொறுப்பு நான் எப்படி இருக்கேன்னு பார்க்கறது தான், என் ஆச்சாரியனுடைய பொறுப்பு நான் எப்படி இருக்குன்னு பார்க்கறது தான். இப்ப இப்படி பாருங்க, நான் இந்த ஆச்சாரியனிடத்துல போய் சமாசீனம் பண்ணிக்கலான் இருக்கேன், அவர் தான் சரியா, இல்ல ஒருவேளை அவர் சுமார், அவரை விட இன்னும் உயர்ந்த ஆச்சாரியனிடத்துல போய் சங்க சக்கர பொறி ஒத்திக் கொள்ளலாமா என்கிற கேள்வி வரும். அப்ப நம்ம வந்து ஐடியல் ஆச்சாரியன், எல்லா விதத்திலையும் சாஸ்திரம் சொன்னபடிக்கு இருக்கிற ஆச்சாரியனை தேடுறோமோ இல்லையோ, ஆனா எங்க ஆபத்து வரும் நாள், அப்படி ஒரு ஆச்சாரியன் இருந்து அவர் நம்ம கிட்டே ஐடியல் சிஷ்யனை தேடினார்னால், அப்படின்னா சிஷ்யன் இருந்தால் தன்னுடைய சொத்தை எல்லாம் முதல்ல ஆச்சாரியன் இடத்துல சமர்ப்பிச்சிடணும். அவர் எந்த குடிசையில இருந்து சொல்றாரோ அங்கதான் இருக்கணும். அவர் கூடவே, அவர் திருமாளிகையிலே, அவர் வீட்டிலேயே இருந்து நம்முடைய கடைசி காலம் வரைக்கும் அவருக்கு தான் கைங்கிருமானம். அவர் இட்ட பணிகளைத்தான் செய்யணும், எந்த வேலைக்கும் போகக்கூடாது. திருமந்திரன் துவயன் சரம ஸ்லோகத்தை தான் சொல்லிட்டு இருக்கணும். இப்படித்தான் எல்லா சாஸ்திரங்களும் சொல்றது. அப்ப இப்படி ஒரு சிஷ்யன் வந்தான்னா அப்ப நான் அவனுக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்றேன், அவனுக்கு நான் சமாசனம் பண்ணி வைக்கிறேன். இந்த ஆச்சாரியர் சொல்லிட்டாருன்னு வச்சுங்க. அப்ப நமக்கும் போயிடுத்தேப்போ ஐடியல் ஆச்சாரியனை தேடப்போனா ஐடியல் சிஷ்யன் அந்த மாதிரி நாம இருக்கல. இன்னொன்னு பாருங்க, இப்ப கோவில்ல எத்தனையோ ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் குறைஞ்சு போச்சு. அந்த மாதிரி முன்னாடி இருக்கிற மாதிரிலாம் இப்ப இருக்க முடியல. எல்லாரும் அதே போல இருக்கிறதுக்கு முடியறதா? குறைஞ்சுதான் இருக்கு. அதனால நம்ம வேணா வேற பெருமாளை தேடிக்கலாமா? ஏன்னா கோவில்லயே அனுஷ்டானம் குறைஞ்சு போச்சு, இந்த பெருமாளே மோட்சம் கொடுப்பறான்னு எனக்கு தெரியல, அதனால வேற கோவிலுக்கு வேணா போலாமா, வேற பெருமாளை தேடலாமா, சந்தேகம் வரலாமோ இல்லையோ? அந்த மாதிரிலாம் சாநித்தியம் குறையவே குறையாது. அர்ச்சாவதார பெருமாள் ஆகமப்படி பிரதிஷ்ட பண்ண பண்ணிருக்காருனால் அப்ப அப்படியே தான் இருப்பார். நாம ஏதாவது குறை இருந்ததுன்னு வச்சோம்னா அது நமக்குத்தான் குறை. நாம ஆராதனத்தை ஒழுங்கா பண்ணல, பிரசாதத்தை சரியா பண்ணலேனால் குறை நமக்கே தவிர அவருக்கு அதனால எந்த சக்தியும் குறைஞ்சிடவே குறைஞ்சிடாது. இல்லையே, முன்னாடி எல்லாம் இந்த பெருமாள் நிறைய நடத்தினாப்புல இருந்தது, இப்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டாப்புல இருக்கேனால் வாங்கிக்கிற நான் ஒழுங்கா இல்ல. அவ்வளவுதான். இப்போ சூரியன் பளீர்னு இருக்கார், நேர பார்த்தா தெரியும், குறுக்க ரசம் போன ஒரு கண்ணாடியோ இல்ல வேற ஏதாவது ஒரு அழுக்கு பொருளையோ குறுக்க வச்சிருந்து அதன் மூலமா சூரியனை பார்த்துட்டு பத்திடா இதுல அழுக்கு இருக்கிறதுனால அவர்கிட்ட அழுக்கு வந்துருத்துனா, அவர்கிட்ட ஒண்ணுமே வரல, நான் வச்சிருக்கிற கண்ணாடி தப்பு. அதே போலத்தான் இங்கேயும் இப்போ அவர்களிடத்துல எந்த குற்றமும் வந்துவிடாது. மேலும் எப்படி பெருமானை மாத்திக்க முடியாதோ அத போல ஆச்சாரியர்களையும் மாத்திக்க முடியாது. இப்ப என்ன இந்த ஆச்சாரியர்கள்லாம் அப்படியே நம்ம கிட்ட எதிர்பார்த்துட்டா, அப்படியே அவ என்ன பணத்துக்குன்னு வந்துட்டாளா, இல்ல இவர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் கோட்டீஸ்வரர்களா இருக்காளா, அப்படிலாம் ஒண்ணும் தெரியலையே. ராமானுஜர் ஏற்படுத்தின 74 சிம்மாசனாதிபதிகளில் கிட்டத்தட்ட 30-34 பேர் இப்ப இருக்கா. யாருமே அப்படியே ஒன்னும் கமர்ஷியலா இருக்கிற மாதிரியோ அதெல்லாம் வேணும்னோ லௌகிக விஷயத்த பேசிண்டோ எல்லாம் யாரும் அப்படி இல்லவே இல்லை. எத்தனையோ உயர்த்தியாகத்தான் எல்லாரும் இருக்கார்கள். என்ன ஒண்ணு, நாம ஏதோ ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஆச்சாரியன் இப்ப எப்படி இருக்காருனால் அது ஓரளவுக்கு உலக ரீதியா மாறித்தான் இருக்க போறது. இப்போ அதுல நாம ஒன்னும் பெருசா பண்றதுக்கும் இல்லை. அப்படி அவர் இருக்கணும்னால் அப்ப நானும் அப்படி இருக்கணும் இல்லையோ? சரி, நானும் அப்படி இல்லை, அவரும் அப்படி இல்லை, கடைசியில எப்படித்தான் போகணும்னால் அவருக்கு நல்ல சிஷ்யம் வேணுங்கிற ஆசை இருக்கு, நமக்கு நல்ல ஆச்சாரியனை பத்தினோங்கிற எண்ணம் இருக்கு. இந்த எண்ணம் உண்மையா இருந்ததுனால் கண்டிப்பா பெருமானுக்கு எந்த பவரும் குறையிலையே, அவருக்கு இருக்கிற சக்தி அப்படியே தானே இருக்கு. மேலும் ஆச்சாரியர்கள் நம்மை கொண்டு போய் ராமானுஜர் இடத்துல சேர்க்க போறார், அவர் தான் மோட்சத்துக்கு கூட்டின்னு போறார். தாராளமா அவர் அழைச்சின்னு போடுவார், அவருக்கு எந்த சக்தியும் குறையல. இப்போ அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிற திட்டம் இந்த சிம்மாசனாதிபதிகள் மூலமா சமாசயனத்தை பண்ணிட்டு என்ன வந்து அடையணும்னுட்டு கண்டிப்பா அவரை போய் சேர்ந்துட்டோம்னால் அவர் மூலமா தான் நம்ம மோட்சத்துக்கே போறோம். அவர் எந்த குறையும் வைக்க போறதில்லை. நம்முடைய ஆச்சாரியர்கள் ராமானுஜர் இடத்துல தான் கொண்டு போய் சேர்க்க போறா. மேலும் இவர்களும் தாராளமா பலதையும் விட்டு கொடுத்துட்டு தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கா. நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்னமோ அவர்கள்லாம் இப்படி இருக்காளே அப்படி இருக்காளே, வீடு சௌகரியமா வச்சுட்டு இருக்காளே, அப்படி இப்படி சொகுசா இருக்காளேனால் எந்த சொகுசாவும் இல்லை. இப்போ நாம ஒவ்வொரு இடத்துல வெளியில போய் செலவழிக்கிறத பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு சும்மா அப்படி சாயங்காலத்துல போயிட்டு வரோம். ஞாயிற்றுக்கிழமைன்னு குடும்பத்தை கூட்டின்னு போனா 1000, 1500, 2000. ஆனா ஆச்சாரியர்கள் இடத்துல போறச்சே மட்டும் 50, 100, 200 பேசிட்டு இருந்துட்டு அது 500 எதிர்பார்ப்பர் போல் இருக்குன்னு சொல்லிட்டோம்னால் நாம வேறொரு இடத்துல போகிறச்சே 1500 பில்லு கொடுத்தா கூட பதில் பேச முடியாது. ஆனா ஆச்சாரியன் இடத்துல போகிறச்சே மட்டும் இப்படி வைதிகர்கள் இடத்துல வரச்சேவோ ஒரு வேத பாராயணம் வச்சு திவ்ய பிரபந்தம் வச்சு சம்பாவனை பண்ணச்சேவோ அப்ப மட்டும் இவர்கள்லாம் எப்படி பிடுங்குறா பத்தியோ அப்படின்னு பேசிப்போம். இது எல்லாமே கண்ணோட்டம், கண்ணாடியில தப்பு இருக்கு, நம்முடைய கண்ணோட்டத்துல தப்பு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அவர்கள் அவர்களாகத்தான் இருக்கா. கோவில் அர்ச்சகர்கள் அத்தனை பேரும் இத்தனை ஆண்டுகளா தலைமுறை தலைமுறையா ஒரு சல்லிக்காசு இல்லாம ஒரு மூட்டை அரிசி இல்லாம அத்தனை இருக்க சேவம் அவர்கள் தான் இன்னி வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருக்கா. அந்த பெருமாளை விட்டுட்டு எங்கேயும் போயிடல. இப்ப நாம் எல்லாரும் கிராமத்தில் இருந்தவா குடிபெயர்ந்து வேலை வாய்ப்பை தேடிண்டு நகரத்துக்கு வந்துட்டோமே, இதே போல அந்த அர்ச்சக குடும்பமும் வேலை வாய்ப்பை தேடிண்டு நகரத்துக்கு வந்திருந்தா கோவில் என்ன ஆயிருக்கும்? அத்தனை கோவில் அத்தனை கிராமத்து கோவிலும் இருந்துதானே காப்பாத்திட்டு வந்திருக்கா. அந்த ஒரு எண்ணத்துக்காகவே பகவான் அத்தனை ஆற்றலோட எல்லா நல்லத்தையும் பண்ணுவார். இந்த உண்மைகளை நாம தான் புரிந்து கொண்டு அவர்களிடத்துல பக்தியோடு இருக்கணும்னு கேட்டுக்கிறேன்.
ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.